إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடரான தலைப்பின் ஆரம்ப பகுதியாக இஸ்லாம் கூறும் திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம். அந்த வகையிலே சென்ற பாடத்தின் வழியாக திருமணத்திற்கான வசதி என்ற அம்சத்தை பற்றி நாம் பார்த்திருந்தோம். அல் குர்ஆன் அஸ்-ஸுன்னா ஒளியிலே அது மூன்று விதமாக வகைப்படுத்தப்படுகின்றது. அதிலே ஒரு வகையினர் திருமணத்திற்குரிய வசதியை பெற்றவர்கள், இரண்டாவது வகையினர் வசதி குறைந்தவர்கள், மூன்றாவது வகையினர் வசதியே அற்றவர்கள் என்பதனை ஒரு சில ஆதாரங்களின் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம். திருமணத்திற்குரிய வசதி அற்றவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய விடயத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டோம். அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்குரிய அந்த வசதி ஏற்படும் வரை திருமணம் அவர்களுக்கு அவசியமில்லை. அதே நேரம் அவர்கள் பொறுமையை கடைபிடித்து நோன்பு நோற்று அவர்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை விவரமாக நாம் கற்றுக்கொண்டோம். இதற்கு பிறகு தொடர்ச்சியாக வரவிருக்கக்கூடிய விடயங்கள், ஒன்று அந்த திருமணத்திற்கான வசதியை பெற்றவர்களின் விடயமாகும். அடுத்தது வசதி இருக்கிறது, இருந்தாலும் சற்று குறைவாக இருக்கிறது என்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்களுடைய விடயங்கள் தொடராக வரவிருக்கின்றது. அதேபோன்று திருமணத்திற்கான அந்த வசதி என்றால் என்ன என்பது சம்பந்தமாகவும் சென்ற பாடத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். அதிலே முதன்மையான விடயமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இன்றைய பாடத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஒரு ஆண் திருமணம் செய்வதாக இருந்தால் அவனுக்கு இருக்க வேண்டிய வசதிகளில் முதன்மையானது என்னவென்றால் அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்குரிய மஹர் அவனிடம் இருக்க வேண்டும். இந்த மஹர் என்ற சொல்லிற்கு நன்கொடை, அன்பளிப்பு என்ற கருத்துகள் காணப்படுகின்றன. இதுதான் இந்த வசதி வாய்ப்புகள் என்று அவதானிக்கக்கூடிய இடத்திலே முதன்மை பெறக்கூடிய அம்சமாக இருக்கிறது. இது சம்பந்தமாக நாம் அவதானிப்பதாக இருந்தால், சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தின் 4வது வசனத்தின் வழியாக அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், பெண்களுக்கு அவர்களுடைய அந்த அன்பளிப்பை நீங்கள் மனமுவந்து சந்தோஷமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த மஹருடைய விடயத்தை பொறுத்தவரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அதாவது இந்த மஹரை பொறுத்தவரைக்கும் இது பெண்களின் உரிமையாக காணப்படுகிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவள் ஒரு ஆணை மணந்து கொள்வதற்காக தனக்கு இவ்வளவுதான் மகர் தர வேண்டும் என்று அவள் நிர்ணயிக்க முடியும். அது அவளது கையிலே சுதந்திரமாக விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். இந்த அல்குர்ஆனிய வசனத்திலேயே நாம் அந்த அம்சத்தை புரிந்து கொள்ள முடியும். வஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களின் நன்கொடையை நீங்கள் மனமுவந்து கொடுத்து விடுங்கள். நாம் ஏதாவது ஒரு விடயத்தை விரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமாக இருந்தால், இந்த இடத்திலே அவர்களின் அன்பளிப்பு என்று அல்லாஹ் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இந்த வசனத்தின் வழியாக ஒரு பெண் அவள் நினைக்கக்கூடிய அளவு இந்த மஹரை நிர்ணயித்துக் கொள்ள முடியும். எந்தளவு என்றால், அல்லாஹ் அல்குர்ஆனிலே ஒரு இடத்திலே கூறக்கூடிய வேறொரு விடயத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியுமான ஒரு விடயம், சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தின் 20வது வசனமாக அது இடம்பெறுகிறது. وَإِنْ أَرَدْتُمْ إِسْتِبْدَالَ زَوْجٍ مَكَانَ زَوْجٍ, நீங்கள் ஒரு பெண்ணுடைய இடத்திலே அவளை தலாக் விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை வைப்பதற்கு விரும்பினால், وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنْطَارًا, அவளுக்கு நீங்கள் அவளை திருமணம் செய்கிற போது ஒரு குவியலை கொடுத்திருந்தாலும், அது தங்கமாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், பணமாகவும் இருக்கலாம், ஒரு குவியலை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் ஃபலா தஹுது மின்ஹு ஷைஆ, நீங்கள் தலாக் சொல்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து எந்த ஒன்றையும் எடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே ஒரு பெண் விரும்பினால் ஒரு பொற்குவியலை கூட கேட்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. எனவே இது பெண்களின் உரிமை என்பதனை நாம் இந்த இடத்திலே மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அம்சம் அல் குர்ஆன சுன்னாவோடு ஒத்து போகக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் இந்த மஹரை நிர்ணயிப்பதற்கு நினைத்தார்கள். ஒரு பெண் இந்த அளவுதான் மஹர் கேட்க வேண்டும் என்று நிர்ணயிக்க சென்ற சந்தர்ப்பத்திலே ஒரு பெண் எழும்பி சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு தாராளமாக அனுமதித்திருக்கிற போது நீங்கள் அதனை தடுக்கிறீர்களா என்று இந்த அல்குர்ஆனிய வசனத்தை ஆதாரமாக முன்வைத்ததாக வரலாற்றிலே காணப்படுகிறது. எனவே இந்த மஹர் என்பது பெண்களின் உரிமை என்பதனை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதனை அவர்கள் நாடி அளவு கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே ஒரு நிமிடம் நாம் நின்று இதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை நாம் அலசி ஆராய வேண்டி இருக்கிறது. இந்த சமூகத்திலே எமது நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டின் சில பகுதிகளிலே பெண்களுக்கு மஹர் கொடுப்பதற்கு பதிலாக ஆண்களுக்கு மஹர் கொடுக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதற்கு சீதனம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. ஒரு படித்த ஒரு பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆணை திருமணம் செய்வதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆணுக்கு ஆண் என்று சொல்லப்படக்கூடிய அவனுக்கு வீடு வாகனம் நகை நட்டு போன்ற விடயங்கள் சீதனமாக வரதட்சணையாக அங்கு கேட்கப்படுகிறது. சிரமத்துக்கு மத்தியிலே பெண்களை வைத்திருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களும் அதை செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்திற்கு நேர் எதிரான அம்சமாகும். அல்லாஹ் சொல்கிறான், பெண்களுக்கு அவர்களுடைய மஹரை கொடுத்து விடுங்கள். அங்கு நடப்பது என்னவென்றால் ஆண்கள் மஹரை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த மனைவியை ஏற்றிச் செல்வதற்கு வாகனத்தை வாங்குகிறார்கள். அந்த மனைவியோடு குடியிருப்பதற்கு வீட்டை கேட்டு வாங்கிக் கொள்கின்றார்கள். அந்த கணவனின் தாய் சகோதரிகள் போடுவதற்கு நகைகளையும் அந்த மணப்பெண்ணிடம் கேட்டு வாங்குகிறார்கள். இதற்குதான் சீதனம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயம் இப்படி நடக்கக்கூடிய இந்த அம்சத்தை பொறுத்தவரைக்கும் அது தெளிவான மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீதனம் என்றால் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரைவிலக்கணம், பெண்களிடமிருந்து வற்புறுத்தி அவர்கள் கொஞ்சம் கூட அந்த விஷயத்திலே விருப்பம் இல்லாமல் வாங்கப்படுகிறதல்லவா, இதுதான் சீதனம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நீங்களாக விரும்பி அவர்களுக்கு மஹர் வழங்கி அவர்களை மணந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த பெண்களுக்கு வழங்கக்கூடிய மஹர் எதற்காக என்று இஸ்லாத்திலே நேரடியாக சொல்லப்படவில்லை. இருந்தாலும் ஒரு சில விடயங்களை நாம புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவள் திருமணம் செய்கிற போது யாரோ இருவருக்கு பிறந்த அந்த பெண் சம்பந்தமில்லாத ஒரு ஆணை திருமணம் செய்கிறாள். அவளை நம்பி அவனை கரம் பிடிக்கிறாள். அதற்கு பிறகு எந்த தொங்கலுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டாலும், ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், அதற்கு துணிந்து அவள் களமிறங்குகிறாள். அதே போன்று வாழ்க்கையின் ஆரம்பத்திலே அவன் மூலம் அவளுடைய கன்னித்தன்மையை இழக்கிறாள். அதற்கு பிறகு ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் அந்த வாழ்க்கை பிரிந்து விடுகிற போது அவ்வளவு சீக்கிரத்தில் அவள் இன்னொரு துணையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பிறகு ஒரு குழந்தையை சுமக்கிற போது அவள் உடல் ரீதியாக பல சிரமங்களை முகம் கொடுக்கிறாள். மரணத்தின் உச்சத்தை கூட அவள் தொட்டு வரக்கூடிய ஒரு நிலைமையை அந்த பிரசவத்தின் போது அவள் முகம் கொடுக்கிறாள். அதுபோன்று அவளது வீட்டிலே அவள் செய்யக்கூடிய பல்வேறுபட்ட தியாகங்கள், அது வீடு துப்புரவு விடயங்களாக இருக்கலாம், சமைக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், இப்படி சகல விடயங்களிலும் தனது உடல் தனது அழகு அனைத்தையும் தியாகம் செய்து அவள் இந்த ஆண்மகனை கரம் பிடிக்கிறாள். எனவே இந்த இடத்திலே யார் மகர் பெற வேண்டியவர் என்பதனை இந்த அம்சங்களை சரியாக சிந்தித்து பார்த்தால் நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும். இன்றும் கூட சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே இந்த பெண்கள் அவர்களுக்கு தேவையான அளவு அவர்களாக நிர்ணயித்து மகர் வாங்கக்கூடிய அந்த அமைப்புகள் காணப்படுகின்றன. எனவே இதுதான் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்கிறான், நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பளிப்பை கொடுத்து விடுங்கள். அவர்களாக விரும்பி மனமுவந்து உங்களுக்கு ஏதேனும் தந்தால் அதனை நீங்கள் தாராளமாக அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இன்று இந்த சீதனத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களிலே இஸ்லாமிய உணர்வின் காரணமாக வரம்பு மீறி செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. நாம் அல் குர்ஆன் அஸ் சுன்னா ஒளியிலே எது தெளிவாக நிரூபிக்கப்பட்ட விடயங்களோ அதனை இந்த இடத்திலே எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். எந்த அளவு அவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்றால், பெண்களின் வீட்டிலிருந்து பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு உணவு தட்டு குடிப்பதற்கான ஒரு டம்ளர் எடுத்துக்கொண்டாலும் அது சீதனம்தான் என்று பேசக்கூடிய அமைப்பிலும் சிலர் இருக்கிறார்கள். இந்த அல்குரானிய வசனத்தை நாம் சிந்திக்கிற போது அதனுடைய விடயங்களை நிதானமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய விடயத்திலிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு விடயத்தை அவர்கள் மனமுவந்து விரும்பி தந்தால் நீங்கள் அதனை தாராளமாக புசிக்கலாம், தாராளமாக அனுபவிக்கலாம் என்று அல்லாஹ் கூறுவதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மஹர் என்ற இந்த அம்சம் மிகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதே போன்று அல் குர்ஆனிலே இந்த மஹர் சம்பந்தமாக பல இடங்களிலே அல்லாஹு தஆலா வலியுறுத்தி அழுத்தமாக கூறுவதை நாம் அவதானிக்கின்றோம். சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தின் 24 வசனத்திலே, وَأُحِلَّ لَكُمْ مَا وَرَاءَ ذَلِكُمْ أَنْ تَبْتَغُوا بِأَمْوَالِكُمْ அந்த வசனத்துக்கு முந்தைய வசனங்களிலே யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, அவர்களை தவிர ஏனைய பெண்களை நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கொண்டு அவர்களை அடைந்து கொள்வதிலே எந்த தவறும் கிடையாது. அவர்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறார்கள். முஹ்சினீன, பத்தினித்தனமாக, அதாவது அவளை வைத்து அழகான முறையிலே குடும்பம் நடத்தக்கூடிய சிந்தனையிலே. கைர முசாஃபிஹீன, விபச்சாரம் செய்துவிட்டு செல்லும் நோக்கம் இல்லாமல் நீங்கள் மஹர் கொடுத்து அவர்களை மணந்து கொள்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. ஃபமஸ்தம்தஅத்தும் பிஹி மின்ஹுன்ன ஃஆதூஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீலா. மேலே அல்லாஹ் கூறக்கூடிய விடயம், அவர்களுக்குரிய அந்த மஹரை நீங்கள் சரியாக கொடுத்து அவர்களை நீங்கள் மணந்து கொண்டால் அது உங்களுக்கு ஹலாலானது. அதே நேரம் நீங்கள் அவர்களை திருமணம் செய்து அவர்களோடு சுகம் அனுபவித்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் நிர்ணயித்த அந்த மஹரை முழுமையாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த இடத்திலே சிறிய ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். இன்று பொதுவாக எம்மத்தியிலே நடைமுறையிலே இருக்கக்கூடிய அம்சம், திருமணம் நடக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே மஹரை குறிப்பிடப்படுகிறது. அது அப்படியே வாங்கி மணப்பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுல எந்த தவறும் கிடையாது. அதே நேரம் அதிலே வேறு சில அனுமதிகளையும் இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஒருவர் அந்த மண வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன் அவர் ஒரு தொகையை நிர்ணயிக்கிறார், நான் இவ்வளவு கொடுப்பேன் என்று. ஆனால் முழுமையாக அவர் கொடுக்கவில்லை, அதிலே ஒரு சிறு தொகையை கொடுத்துவிட்டு அவர் அவரது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அந்த பெண்ணோடு சுகம் அனுபவிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அப்படி அனுபவித்து விட்டால் அதற்கு பிறகு ஏற்கனவே நிர்ணயித்த அந்த தொகையை முழுமையாக கொடுத்து விடுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான், வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா தராவைத்தும் பிஹி மின் பஅதில் ஃபரீலா. அதே நேரம் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள், குறிப்பிட்ட மகர் முழுமையாக கொடுபடாத நிலை, அதற்கு பிறகு கணவன் மனைவியாகிய நீங்கள் இருவரும் பேசி ஒருவருக்கொருவர் அதை கூட்டிக் கொள்வதற்கோ அல்லது கொஞ்சத்தை குறைத்துக் கொள்வதற்கோ நீங்கள் பொருந்திக் கொண்டால் அதிலே எந்த குற்றமும் கிடையாது. இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவன், நுண்ணறிவாளன் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே இந்த அல்குர்ஆனிய வசனத்தை பொறுத்தவரைக்கும் இதிலே மூன்று அம்சங்கள் குறிப்பிடப்படுகிறது. முதலாவது, மஹர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். இரண்டாவது அம்சம், வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன் முழுமையாக மஹரை கொடுத்து விட்டுதான் ஆரம்பிக்க வேண்டுமா என்றால் அப்படி அல்ல. ஒருவருக்கு முடிந்தால் முழுமையாக கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு அப்போதைய சூழ்நிலையிலே முடியாவிட்டால் அதிலே ஒரு சிறு பகுதியை கொடுத்துவிட்டு அவர் வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு அவர் அதனை முழுமையாக கொடுத்து விட வேண்டும். மூன்றாவது அம்சம், கணவன் மனைவி இருவரும் இணைந்து அந்த குறிப்பிடப்பட்ட மகர் தொகையிலே அதை கூட்டிக் கொள்வதற்கோ அல்லது கொஞ்சத்தை குறைத்துக் கொள்வதற்கோ விரும்பினால் அதிலே எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த அல் குர்ஆன் அஸ்-ஸுன்னாவிலே பொதிந்திருக்கிறது. எனவே மார்க்க கல்வியை தேடி கற்கின்ற விஷயத்திலே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆர்வம் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து 25வது வசனத்திலே இன்னும் ஒரு அம்சத்தை குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், வமல்லம் யஸ்தத்தி மின்கும் தௌலன் அய்யன்கிஹல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத், உங்களிலே யாருக்கு பத்தினித்தனமான விசுவாசம் கொண்ட அந்த பெண்களை மனமுடித்து கொள்ள முடியவில்லையோ, என்ன விடயம், பெண்களுக்கு இஸ்லாம் மஹர் என்ற உரிமையை கொடுத்ததன் காரணமாக நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலே சுதந்திரமான பெண்கள், அடிமை பெண்கள் அல்லாதவர்கள் தான் நினைத்த பொருளாதாரத்தை, நினைத்த செல்வத்தை அடைந்து கொண்டு அந்த திருமணத்தை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவர்கள் நினைத்ததுதான் பெருமை. சில ஆண்களை பொறுத்தவரைக்கும் அதனை கொடுத்து, அந்த அளவு கொடுத்து அவர்களை மனமுடிக்க வசதி இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் வழியை வைக்கிறது எப்படி, உங்களிலே யாருக்கு சுதந்திரமான விசுவாசிகளான பெண்களை மனமுடிப்பதற்கு சக்தி இல்லையோ, ஃபமிம்மா மலக்கத் ஐமானுக்கும் மின் ஃபத்தயாத்திக்குமுல் முஃமினாத், நீங்கள் என்ன செய்யுங்கள், அடிமை பெண்கள் இருக்கிறார்களே அவர்களிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளான பெண்களை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள். ஏன், அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களை விட மஹர் விஷயத்திலே குறைவான தொகையை அவர்களை மணந்து கொள்ள முடியும். வல்லாஹு அஅலமு பிஈமானிக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை அறிந்தவனாக இருக்கிறான். பஅலுக்கும் மின் பஅல், அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் நீங்கள் சுதந்திரமானவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் என்ற வகையிலே உங்களில் சிலர் சிலரில் நின்றும் உள்ளவர்கள். ஃபன்கிஹூஹுன்ன பிஇஸ்னி அஹ்லிஹின், எனவே அந்த அடிமை பெண் எந்த எஜமானனின் பொறுப்பிலே இருக்கிறாளோ அந்த குடும்பத்தாரிடம் அனுமதி பெற்று, நல்ல முறையிலே அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மஹரை நீங்கள் கொடுத்து அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே சூரத்துல் நிசா என்ற அத்தியாயத்தின் 25வது வசனம் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த வசனத்தின் வழியாகவும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைதான் இந்த மஹர் என்பதனை நாம் மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். சுதந்திரமான பெண்களை விட அடிமை பெண்கள் இந்த மஹர் விஷயத்திலே கொஞ்சம் குறைந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களை குறைந்த ஒரு தொகைக்கு மனமுடித்து கொள்ளலாம் என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வழியையும் வைத்திருக்கிறார். இந்த அல்குர்ஆனிய வசனத்தின் மூலம், அதே போன்று மேலே உள்ள அல்குர்ஆனிய வசனம் இரண்டின் வழியாக நாம் சென்ற பாடத்திலே பார்த்த அந்த அம்சத்தை மீண்டும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். என்ன, திருமணம் செய்பவர்கள் இரண்டு வகையானவர்களாக இருப்பார்கள். ஒன்று, தாராள வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, வசதியிலே குறைந்தவர்களும் திருமணம் செய்வார்கள் என்ற அம்சத்தை இந்த அல்குர்ஆனிய வசனத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் மஹர் கொடுக்கப்படக்கூடிய வசனங்களை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டியதன் நோக்கம் என்னவென்றால், இதுதான் ஒரு ஆணை பொறுத்தவரைக்கும் ஒரு பெண்ணை மணமுடிக்க விரும்புகிறார் என்றால் அவர் செய்து கொள்ள வேண்டிய முதலாவது வசதியா மகரை அவர் தயார்படுத்த வேண்டும். அந்த மகரை பொறுத்தவரைக்கும் அந்த பெண் எதனை கேட்கிறாளோ அதனை கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வரைமுறையாகும். எனவே எந்த விடயங்களை நாம் இந்த இடத்திலே கற்றுக்கொண்டோமோ அவற்றை எமது சிந்தனைகளிலே நாம் சரியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அளவு இந்த மகர் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே சுதந்திரமான பெண்களுக்கும் மகர் கொடுங்கள், அடிமைக்கும் மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள், இந்த அளவு அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அந்த மகரை கொடுக்காமல் ஆண்கள் சீதனம் வாங்குகிறார்கள் என்றால் அது எந்த அளவு இஸ்லாத்திற்கு முரணான ஒரு செயற்பாடாக இருக்கிறது என்பதனை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இது சம்பந்தப்பட்ட இன்னும் பல விடயங்கள் காணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய தொடர் வகுப்புகளிலே அவற்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். எந்த விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோமோ அவற்றை சரியாக எமது சிந்தனையிலே நிறுத்தி அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கு எம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அக்கூல கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப இலைக்.